8. கிறிஸ்தவ வீரர்களை ஒழுங்கமைத்தல். ஒழுங்கமைத்தல் மிகவும் அவசியம். காலம் குறைவாக இருப்பதால் மாபெரும் பணிக்காக நம் படைகளை ஒழுங்கமைக்க வேண்டும். சிறுகுழுக்களாக அமைத்து கிறிஸ்தவ ஊழியத்தைச் செய்யும்படி பாவமறியாதவர் எனக்கு காட்டினார். தங்களைச் சுற்றிலுமுள்ள பகுதிகளில் ஊழியம் செய்வதற்கென்று பணிக்குழுக்களை ஒழுங்கமைப்பது ஒவ்வொரு சபையிலும் காணப்பட வேண்டும். நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட பயிற்சி பெற்ற குழுக்கள் ஒவ்வொரு நகரத்திலும் காணப்பட வேண்டும். ஒருவரல்ல, இருவரல்ல, கணிசமான எண்ணிக்கையிலான நபர்களை ஊழியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். நம்முடைய திருச்சபைகளில் ஊழியத்திற்கென்று குழுக்களை ஏற்படுத்த வேண்டும். மனிதர்களை பிடிக்கிற ஊழியத்தில் ஒவ்வொருவரும் இணைய வேண்டும். உலகின் சீர்கேட்டுக்குத் தப்பி கிறிஸ்துவின் இரட்சணிய அன்பில் சேரும்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த அவர்கள் முயல வேண்டும். நற்செய்தி ஊழிய நோக்கங்களுக்காகவே கிறிஸ்துவின் சபை பூமியில் ஒழுங்கமைக்கப்பட்டது. உயர்ந்தோரும் தாழ்ந்தோரும், ஏழைகளும் பணக்காரரும் சத்தியத்தின் செய்தியை கேட்கும்படிக்கு அதற்கான வழிவகைகளை திருச்சபை காண வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். சபையில் அதிக எண்ணிக்கையிலான அங்கத்தினர்கள் இருந்தால் அவர்கள் சபை விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல அவிசுவாசிகளுக்கும் வாசிகளுக்கும் ஊழியம் செய்யும்படி அவர்களை சிறு குழுக்களாகப் பிரிக்க வேண்டும். சத்தியம் தெரிந்தவர்கள் 2 அல்லது 3 பேர் மட்டுமே ஓரிடத்திலிருந்தால் ஓர் குழுவாக மாறி அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். யுத்தக்களத்தில் வெற்றி பெற எவ்வாறு ஒழுங்கும் கிரமமுமாகச் செயல்பட வேண்டுமோ அதைவிட அதிகமாக நாம் ஈடுபட்டுள்ள போராட்டத்தில் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் ஈடுபட்டுள்ள போராட்டமானது மதிப்பும் மேன்மையும் வாய்ந்த ஒன்றிற்கான போராட்டம். எதிரிப்படைகள் போர்க்களத்தில் செய்யும் யுத்தம் போன்றதல்ல, நித்திய நலன்கள் சம்பந்தப்பட்டது. தேவன் ஒழுங்கின் தேவனாயிருக்கிறார். பரலோகத்தோடு தொடர்புடைய ஒவ்வொன்றும் பரிபூரண ஒழுங்குடன் உள்ளது. அங்குமிங்கும் செல்கிற தூத சேனைகளும் கூட கீழ்ப்படிதலோடும் பூரண ஒழுங்கோடும் நடந்து கொள்கிறார்கள். செயலில் ஒழுக்கமும் இசைவும் இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். அவருக்காக உழைக்கும் அனைவரும் கவனத்தோடும் ஒழுக்கத்தோடும் ஞானத்தோடும் வேலை செய்ய வேண்டும். அவர் அங்கீகரித்து முத்திரை போடுவதற்கு ஏற்றபடி அவருடைய வேலையை விசுவாசத்தோடு குறையில்லாமல் நாம் செய்ய வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். திருச்சபை அங்கத்தினர்கள் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிற விதத்தை புரிந்து கொள்ளவும், அதன் மூலம் தங்களுடைய விசுவாசத்தை பெலப்படுத்தி அறிவை பெருக்கவும், சபைப்பணிகளை சரியான ஒழுங்கமைப்புடன் செய்ய வேண்டும். தேவனிடத்திலிருந்து பெற்றதை மற்றவர்களுடன் பகிரும்போது விசுவாசத்தில் உறுதிப்படுவார்கள். செயல்படுகிற சபைதான் உயிருள்ள சபை. நாம் ஜீவனுள்ள கற்களாக கட்டப்படுகிறோம். ஒவ்வொரு கல்லும் வெளிச்சம் வீச வேண்டும். தேவனுடைய மகிமையை பெற்று அதை பிரதிபலிக்கிற விலையுயர்ந்த கல்லுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒப்பிடப்படுகிறான். பூரணமான அமைப்பிற்கான பாடங்கள்.
இஸ்ரவேல் புத்திரருடைய நன்மைக்காக மோசேயின் நாட்களில் பூரண ஒழுங்கமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஒழுங்கு ஒழுங்கமைப்பு குறித்த பாடங்களை அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். சபை அமைப்பில் முதல் படி. கிறிஸ்து பரலோகத்திற்குச் சென்ற பிறகு பூமியில் அவருடைய வேலையை செய்வதற்காக 12 நியமித்ததுதான் சபை அமைப்பில் முதல் வேலையாக இருந்தது. முன்மாதிரி சபை அமைப்பு. எருசலேம் திருச்சபை ஒழுங்கமைக்கப்பட்டது. சத்தியத்தின் தூதுவர்கள் பிற இடங்களில் ஊழியம் செய்து மக்களை சுவிசேஷத்திற்கு ஆதாயம் செய்யும்போது எருசலேம் திருச்சபை அமைப்பை முன்மாதிரியாக வைத்து புது சபைகளை ஒழுங்கமைக்க வேண்டியிருந்தது. பிறகு சபை அமைப்பில் ஒழுங்கும் இசைவும் காணப்படும்படி விசுவாசிகளை குழுக்களாக அமைத்து சபை அமைப்பை மேலும் சீர்படுத்தினார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் தன் பங்கை செவ்வனே செய்ய அறிவுறுத்தப்பட்டது. ஒவ்வொருவரும் தனக்கு தேவன் தந்த தாளந்துகளை ஞானமாக பயன்படுத்த வேண்டியிருந்தது. அவரவருக்கான வேலையை நியமித்தல். மனம் மாறி விசுவாசிகளில் ஒருவராகச் சேர்க்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவருக்கென வேலையை நியமிக்க வேண்டும். எதுவானாலும், என்ன செய்ய வேண்டியிருந்தாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
ஏராளமான நிறுவனங்களும் பெரிய கட்டடங்களும் பார்வைக்கு பகட்டான தோற்றமும் இருக்க வேண்டுமென தேவன் எதிர்பார்க்கவில்லை. மாறாக தேவன் தெரிந்து கொண்ட மதிப்புமிக்க விசேஷித்த மக்களாக இசைந்து செயல்படுவதை விரும்புகிறார். ஒவ்வொருவரும் தங்கள் தகுதிக்கும் தருணத்திற்கும் ஏற்றவராக வாழ்ந்து தேவ ஆவியானவருக்கு இசைவாகச் சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும், செயல்பட வேண்டும். அப்போதுதான் ஊழியமானது எந்த முரண்பாடுமின்றி முழுமையாக நிறைவேறும். இல்லையேல் அது நடக்கும் வரைக்கும் நிறைவேறாது. இராணுவத்தின் பலமானது சிப்பாய்களின் செயல்திறனை வைத்துதான் அளவிடப்படும். ஒவ்வொரு சிப்பாயும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு பயிற்சி அளிக்குமாறு தன் அதிகாரிகளிடம் ஞானமுள்ள தளபதி கேட்டுக்கொள்வார். அனைவரையும் செயல்திறன் மிக்கவர்களாக மேம்படுத்த முயல்வார். தன் அதிகாரிகளை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டியிருந்தால் வெற்றிகரமான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ளவே முடியாது. தன் படையிலுள்ள ஒவ்வொரு சிப்பாயும் உண்மையோடு களைப்பில்லாமல் உழைக்க வேண்டுமென்று அவர் எதிர்பார்ப்பார். வெற்றிக்கான பொறுப்பு பொதுவாக சிப்பாய்களின் வேலையில்தான் இருக்கிறது.
சுவிசேஷ பணிக்கு எஜமான் அழைக்கிறார். யார் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்?
படையில் சேருகிற அனைவரையும் தளபதிகளாகவோ துணைத் தளபதிகளாகவோ நியமிக்க முடியாது. கடினமான வேறு பணிகளும் உள்ளன. சிலர் பதுங்கு குழிகளை தோண்ட வேண்டும், கோட்டைகளை கட்ட வேண்டும், வேறு சிலர் காவல் காக்க வேண்டும், சிலர் செய்தி கொண்டு செல்ல வேண்டும். இராணுவத்தில் அதிகாரிகள் சிலர்தான் இருப்பார்கள். அணிவகுத்துச் செல்லும் வீரர்கள்தான் அதிகம் இருப்பார்கள். ஆனாலும் ஒவ்வொரு வீரனும் உண்மையாக இருப்பதை வைத்தே வெற்றி இருக்கிறது. ஒரு கோழையோ துரோகியோ இருந்தால் கூட அது ஒட்டுமொத்த படைக்கும் பேரழிவாக அமையும். வெற்றியின் இரகசியம். தேவ பணி வெற்றியாக அமைவதற்கு விசுவாசிகள் இணக்கத்துடன் செயல்படுவதுதான் இரகசியமாகும். ஒரே சிந்தையுடன் செயல்பட வேண்டும். அவனவனுக்கு தேவன் கொடுத்துள்ள திறமையின்படி கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினனும் தேவ நோக்கத்திறனும் தன்வனத்திற்காக அவனவன் தன் பங்கைச் செய்ய வேண்டும். தோளோடு தோள் சேர்த்து, மனதோடு மனம் சேர்த்து, பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி ஒன்றுபட்டு நாம் செல்ல வேண்டும். ஒரே நோக்கத்தை நிறைவேற்றும்படி கிறிஸ்தவர்கள் ஒருங்கிணைந்து ஒரே வல்லமையின் வழிநடத்துதலின் கீழ் ஒரே சரீரமாக முன்னேறிச் சென்றிருந்தால் உலகத்தையே அசைத்திருப்பார்கள்.
தூதர்கள் இணக்கத்துடன் செயல்படுகிறார்கள். அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் பூரண ஒழுங்கு காணப்படுகிறது. தூதசேனை போல எவ்வளவு தூரத்திற்கு நாம் இசைவோடும் ஒழுங்கோடும் செயல்படுகிறோமோ அவ்வளவு தூரம் நம் சார்பாகச் செயல்படுகிற பரலோக ஜீவிகளின் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். இணக்கத்துடன் செயல்படுவது அவசியமென்பதை உணராமலல் சீரின்றி ஒழுங்கீனத்துடன் தாறுமாறாகச் செயல்பட்டால் முற்றிலும் ஒழுங்கோடும் பூரண இசைவோடும் செயல்படுகிற தூதர்கள் நமக்காக வெற்றிகரமாக பணியாற்ற முடியாது. குழப்பத்தையும் கவனக்குறைவையும் ஒழுங்கின்மையையும் அங்கீகரிக்க வழியில்லாமல் வருத்தத்துடன் திரும்பிச் செல்வார்கள். பரலோகத் தூதுவர்களின் ஒத்துழைப்பை விரும்புகிற அனைவரும் அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். பரலோகத்தின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஒழுங்கையும் உண்கையும் ஒழுக்கத்தையும் ஒன்றுபட்டு செயல்படுவதையும் தங்களுடைய சகல முயற்சிகளிலும் ஊக்குவிப்பார்கள். அப்போது தேவ தூதர்களும் அவர்களோடு ஒத்துழைக்க முடியும். ஆனால் ஒழுக்கமும் ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும் காணப்படாவிட்டால் அவர்கள் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்கள். சரியான நேரத்தில் எச்சரிப்பு. ஒழுங்குமுறையுடன் வேலை செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் உங்களில் சிலர் வெகுகாலமாக திட்டமிட்டும் பணிக்கான ஆயத்தத்தை செய்து கொண்டும் இருக்கும்போது சாத்தான் முன்னரே ஊழியக்களம் முழுவதும் கட்டுக்கதைகளை பரப்புகிறான். ஏமாற்றுவதில் வல்லவனான அவனுடைய வஞ்சகங்களில் மனிதர்களுடைய கவனமெல்லாம் மூழ்கிவிடுகிறது.
முழுமையான அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். போலியான எழுச்சிகளை தடுக்கிற மிகப்பெரிய வல்லமையாக அது விளங்க வேண்டும். வேதவசனம் அங்கீகரிக்காத கோரிக்கைகளை மறுக்க வேண்டும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சாத்தான் இந்த மக்கள் மத்தியில் நுழைந்து ஊழியத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி பெற முடிந்தால் அவன் எவ்வளவாக களி கூறுவான்! ஞானமாகவும் கவனமாகவும் பிரயாசப்பட்டு உருவாக்கின ஒழுங்குமுறையையும் அமைப்பு முறையையும் எவ்விதத்திலும் கெடுத்துவிடாதபடிக்கு நாம் உறுதியாக நிற்க வேண்டும். இக்காலத்திற்கான பணியை கட்டுப்படுத்த விரும்புகிற சீர்கேடான விஷயங்களை நாம் அனுமதிக்கக்கூடாது.